الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطاهرين وأصحابه المجاهدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم وعن عمر بن الخطاب رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அவனுக்கே உண்டாவதாக. சலாத்தனும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையிலே வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாம் உலகிலே வாழ்கின்ற பொழுது எவைகளை எல்லாம் இடத்தில் நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களை முடிந்த அளவு நமது வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் எவைகளை கூடாது தவிர்ந்து கொள்ளும்படி கூறியிருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களை முற்று முழுதாக நமது வாழ்க்கையிலே தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடமும் ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய வாய்ப்பை நமக்கு வழங்கினான். இது அல்லாஹினுடைய ஆகப்பெரிய அருளாக இருக்கிறது, பாக்கியமாக இருக்கிறது. நன்மையான விடயங்கள் அல்லாஹ் எங்களுக்கென்று இறக்கப்பட்டு தரக்கூடிய சந்தர்ப்பங்களாகவே இருக்கிறது. அல்லாஹ் இம்மீது கொண்ட அருளின் காரணமாக நல்ல விடயங்களை செய்வதற்குரிய அவகாசங்களை ஏற்படுத்துகிறான். சின்ன அமலாக இருக்கலாம், பெரிய அமல்களாக இருக்கலாம், எல்லாமே அல்லாஹினுடைய அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. நாம் நினைத்து எந்த நன்மையான விடயங்களையும் செய்யவும் முடியாது, நாம் நினைத்து எந்த பாவமான விடயங்களில் இருந்து தவிர்ந்து கொள்ளவும் முடியாது. இந்த இரண்டு விடயங்களுக்கும் அல்லாஹினுடைய அருள் அன்பு நமக்கு அவசியமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நன்மையான விடயங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லாஹுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பாக்கியம். அதற்காக வேண்டி நாம் அவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி என்பது வெறுமனே துனியாவுடைய விடயங்களுக்காக வேண்டி மாத்திரமல்ல. ஆரம்பத்திலே வறுமையோடு கஷ்டத்தோடு சிரமத்தோடு வாழ்க்கையை நாம் கடத்தி கொண்டிருந்தோம். இப்பொழுது அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறான். எனவே இது அல்லாஹுடைய அருள் என்பதாக விளங்குகிறது. ஆரம்பத்திலே ஏழ்மையோடு வாழ்ந்தோம், இப்பொழுது செல்வத்தோடு வாழுகிறோம். இது அல்லாஹ்வினுடைய அருள் என்று விளங்கி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போன்றுதான் ஆரம்பத்திலே வசிப்பதற்கு ஒரு வீடு இருக்கவில்லை, இப்பொழுது ஒரு வீட்டினுடைய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, அழகான வீடு கிடைத்திருக்கிறது. நாம் நினைக்கிறோம் இது அல்லாஹினுடைய அருள் என்று விளங்கி அவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். வாகனம் இல்லை, இப்பொழுது ஒரு வாகனம் கிடைத்திருக்கிறது, இது அல்லாஹினுடைய அருள், அல்லாஹுடைய அன்பு என்பதாக விளங்குகிறோம். அதற்காக வேண்டி நாம் நன்றி செலுத்துகிறோம். இப்படியே துனியாவுடைய விடயங்கள் நமக்கு வருகின்ற பொழுது இது அல்லாஹினுடைய அருள், இது அல்லாஹ் நமக்கென்று செய்யப்படக்கூடிய பாக்கியங்கள் என்பதாக விளங்கி நாம் நன்றி செலுத்துகிறோம். அதே நேரத்திலே நமக்கு புரிவதில்லை, நாம் விளங்குவதில்லை. நாம் இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறோமே ஜுமாவுக்காக வேண்டி, இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உட்கார்ந்திருக்கிறோமே, இதுவும் அல்லாஹ் இம்மீது செய்த பாக்கியமாக அருளாக இருக்கிறதே, இதற்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோமே என்ற விடயம் நமக்கு புரிவதில்லை. ஒரு நேர தொழுகையை தொழுவதற்காக தொழுவதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருகின்ற பொழுது இது அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய பாக்கியமே, இது அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய அருளே. தொழுகை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கின்ற பொழுது நம்மை தொழுகையாளிகளாக ஆக்கி வைத்திருப்பது என்பது அல்லாஹினுடைய அளப்பரும் கிருபையாக இருக்கிறதே என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. இனியமானவர்களே, துன்யாவுடைய விடயங்களை விட நன்றி செலுத்தப்படுவதற்கு ஆகிரத்தினுடைய அமல்களை செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருகின்ற பொழுது நாம் மிகவும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆனுடைய வாக்குறுதி லைன் சக்கரத்தும் லஅஸீதன்னக்கும், நாம் உங்களுக்கு செய்யக்கூடிய பாக்கியங்கள் இவைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்துவோம். அது துனியாவுடைய பாக்கியங்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, துனியாவுடைய ஞாபகத்துகளுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அது ஆகிரத்தோட சம்பந்தப்பட்ட விடயமாக இருந்தாலும் அதற்கும் வாக்குறுதி இருக்கிறது. ஒரு நேர தொழுகை இமான் ஜமாத்தோடு தொழுவதற்குரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதா? அதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோமா? அதே போன்ற பல தொழுகைகளை ஜமாத்தோடு தொழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவான். கண்ணியமானவர்களே, ஒரு நோன்பை நோட்பதற்குரிய வாய்ப்பை தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோமா? அதே போன்ற பல நோன்புகளை நோட்பதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார். குர்ஆனுடைய ஒரு சிறிய பகுதி ஓதுவதற்குரிய வாய்ப்பை தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோமா? அந்த குர்ஆனிலே பல ஜுஸூக்களை, பல குர்ஆன்களை ஓதி முடிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவார். ஒரு சுபஹானல்லாஹ் சொல்வதற்குரிய வாய்ப்பை தந்ததற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக நன்றி செலுத்துகிறோமா? பல நூறு, பல ஆயிரம், பல லட்சம் தஸ்பீஹாத்துகளை செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவான். அதனால் கண்ணியமானவர்களே, நன்றி என்பது வெறுமனே துனியாவுடைய பாக்கியங்களுக்கு மட்டும் சொந்தமான ஒன்றை உண்டல்ல, மாற்றமாக ஆகிரத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருந்தாலும் அதற்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது அல்லாஹு தஆலா அந்த விடயத்திலே பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் அதிக தன்மையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். எனவே இந்த ரமலான் நமக்கு கிடைத்ததற்காக நாம் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக ஆக வேண்டும். நல்ல சூழலில் இருக்கிறோம் என்பதனால் நன்மையைத்தான் செய்வோம் என்ற உத்தரவாதம் கிடையாது. நல்ல சூழலில் இருந்து கொண்டு நன்மை செய்வதற்கும் அல்லாஹுடைய அருள் நமக்கு தேவை. பள்ளிவாசல் நல்ல சூழல், நல்ல மாகோல், இந்த சூழலில் இருந்து கொண்டு அல்லாஹுக்கு பொருத்தமான விடயங்களில் ஈடுபடுவதற்கும் அல்லாஹினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் முடியும். இல்லை என்றால் நல்ல சூழலில் இருந்து கொண்டும் பாவகரமான நாசகரமான காரியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்போம். நல்ல குடும்பத்தில் இருக்கிறோம், தீனுடைய பற்றுள்ள குடும்பத்தில் இருக்கிறோம் என்பதனால் நம்முடைய வாழ்க்கையிலே தீனுடைய பற்று வருவதற்கு, நாம் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக மாறுவதற்கு அல்லாஹ்வுடைய அருள் அவசியம். பெற்றோர்கள் சாலிஹானவர்கள், பெற்றோர்கள் மார்க்கப்பட்டுள்ளவர்கள் என்பதனால் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் அந்த தீனுடைய பற்றை பெறுவதற்கு அல்லாஹ்வுடைய அருள் தேவை. பெற்றோர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்பதனால் பிள்ளைகள் நல்லவர்களாக ஆகிவிடுவார்கள் என்ற உத்தரவாதம் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய அருளோடு சம்பந்தப்பட்ட விடயம், அல்லாஹ்வுடைய பாக்கியத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம். குர்ஆனிலே பல முன்மாதிரி இருக்கிறது. நபிமார்கள், சில நபிமார்கள் அவர்களுடைய மனைவிமாருக்கு இஸ்லாம் இல்லை, சில நபிமார்கள் அவர்களுடைய தந்தைக்கு இஸ்லாம் இல்லை, சில நபிமார்கள் அவர்களுடைய பிள்ளைக்கு இஸ்லாம் இல்லை என்ற சரித்திரம் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நல்ல குடும்பத்தில் இருக்கிறோம் என்பதனால் நாம் நல்லவர்களாக இருக்கிறோமா? நாம் நல்லவர்களாக இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய அருள் அவசியம். கண்ணியமானவர்களே, எனவே நாம் நன்மையான விடயங்கள் நமக்கென்று அல்லாஹ் தரக்கூடிய வாய்ப்பு, அதற்காக வேண்டி நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல காலத்தில் இருக்கிறோம், நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய நேர காலத்தோடு நாம் சம்பந்தப்பட்டிருக்கிறோம். அந்த நல்ல காலத்திலே நன்மைகளை சம்பாதிக்க வேண்டிய காலப்பகுதியிலே நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய அருள் தேவை. ரமலானுடைய மாதம் என்பதே நன்மைகள் தாராளம் ஏராளம் வழங்கப்படக்கூடிய மாதம். இந்த மாதத்திலே நாம் பாக்கியம் உள்ளவர்களாக மாறுவதற்கு அல்லாஹ்வுடைய அருள் தேவை. இந்த ரமலானிலே நோன்பை அழகாக நோட்பதற்கு, இந்த ரமலானிலே குர்ஆனை அதிகமாக ஓதுவதற்கு, இந்த ரமலானிலே அதிகமான தஸ்பீஹாத்துகளை செய்வதற்கு, அதிகமான சலவாத்துகளை ஓதுவதற்கு, தான தர்மங்களை செய்வதற்கு, ஜகாத்து கடமை உள்ளவர்கள் ஜகாத்தை முறையாக கொடுப்பதற்கு அல்லாஹ்வுடைய அருள் தேவை, அல்லாஹ்வுடைய அன்பு தேவை. இல்லை என்றிருந்தால் ஏனைய காலங்களை போன்றும் இந்த ரமலானுடைய மாதத்தை கழித்து விடுவோம். ஏனைய காலங்களை போன்றே இந்த ரமலானுக்கு வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். இந்த ரமலானுடைய கால நேரங்களும் வீணடிக்கப்பட்டதாக ஆகிவிடும். எனவே இன்னும் சந்தர்ப்பம் நமக்கு இருக்கிறது. நாம் நினைக்க கூடாது ரமதான் முடிந்து விட்டது, இன்று 27 நோன்பு நூற்றவர்களாக இருக்கிறோமே, இதோடு ரமதான் முடிந்து விட்டது என்று நினைக்க கூடாது. ரமதானுடைய ஒரு நாள் பாக்கியாக இருந்தாலும், ஒரு நாள் எஞ்சி இருந்தாலும் அத்தனை ரமதானுடைய சிறப்போடும், அத்தனை ரமதானுடைய வெகுமதிகளோடும் தான் அந்த நாள் பாக்கியாக இருக்கிறது. ரமலானிலே ஒரு நாள் தான் இருக்கிறது என்று சொன்னாலும் அதுவும் ரமலானுடைய மாதத்தில் உள்ள நாள் என்பதனை மறந்துவிடக் கூடாது. அத்தனை பாக்கியங்களும் அந்த ஒரு நாளுக்கும் இருக்கிறது என்பதனையும் நாம் மறந்துவிடக் கூடாது. சிலர்கள் நினைப்பார்கள், 27 முடிந்துவிட்டால், 27வது இரவு முடிந்துவிட்டால் ரமலான் முடிந்துவிட்டது. ஏனைய ஒரு சில தினங்கள் அது பஜாரிலே கழிக்கப்பட வேண்டிய தினம், அதை ஆடை வாங்கக்கூடிய பெருநாளுக்கு ஆயத்தமாக கூடிய தினம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இனியமானவர்களை சிந்தித்து செயல்பட வேண்டும், தூர நோக்கோடு செயல்பட வேண்டும். துனியாவுக்கு நாம் எப்படி திட்டம் போடுகிறோமோ, துனியாவுடைய திட்டம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்கிறதோ அதை விட பன்மடங்கி நம் ஆகிரத்தை சம்பாதிப்பதற்கு திட்டம் போட வேண்டும். கையில இருக்கக்கூடிய இந்த அவகாசம், இந்த ரமலானுடைய மாதம் நம்முடைய கரத்திலிருந்து நழுவி செல்வதற்கு முன்னால் பாக்கியம் பெற்றவர்களாக மாற வேண்டும். இனியமானவர்களே, அமல்களுடைய அந்த சிறப்புகளை வழங்கி அதனை உள்ளத்தில் ஆழமாக பதிய விட வேண்டும். நாம் அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அதிகம் அமல் இருக்கிறதா, அல்லது பிறர்கள் அமல் செய்வதை நாம் அவதானிக்கிறோமா? அதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? அவர்களுக்கு அந்த அமல்களுடைய சிறப்பு ஆழமாக மனதிலே பதிந்திருக்கிறது. அந்த அமலை செய்தால் என்ன சன்மானம், என்ன கூலி வழங்கப்படும் என்ற விபரம் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு அமல்களில் ஈடுபடுகிறார்கள். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹு தஆலாவினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்குறுதிகள் என்னவோ, நன்மைகள் செய்தால் என்ன வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த வாக்குறுதிகளின் மீது நம்பிக்கை நமக்கு அவசியம். அவ்வாறு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நாம் நன்மையான விடயங்களிலே முன்னேறி செல்ல முடியும். அதே போன்றுதான் பாவமான விடயங்களுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகள், அந்த எச்சரிக்கைகளை நாம் எச்சரிக்கைகளாகவே எடுக்க வேண்டும். அந்த பயத்தை உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும். இந்த பாவத்தை செய்தால் இந்த தண்டனை என்று சொல்லப்படுகிறதா, அந்த தண்டனையினுடைய பார தூரத்தை உள்ளத்தில் எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுக்கின்ற பொழுதுதான் பாவத்தை விட்டும் நம்மால் தூரமாக முடியும். இல்லை என்றிருந்தால் பாவத்தை நாம் சுத்தமாக மதித்து விடுவோம், அற்பமாக கருதி விடுவோம், பாவத்தினுடைய பழக்கம் கொண்டவர்களாக நாம் ஆகிவிடுவோம். இந்த தன்மை சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிந்தது. சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன் அவர்களுக்கு நன்மைகள் மீது ஆர்வம், ஏன் இந்த நன்மைக்கு இந்த சிறப்பு இருக்கிறதே, அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆர்வப்பட்டு இபாதத்தில் ஈடுபடுவார்கள். பாவங்களை விட்டும் அவர்கள் தன்னை காத்துக் கொள்வார்கள். பாவத்திலே எவ்வளவு மோகம் கொண்டவர்களாக இருந்தாலும், எந்த பாவத்திலே எந்த அளவுக்கு குடிகொண்டவர்களாக இருந்தாலும், குர்ஆனுடைய ஆயத்து இறங்குகிறதா அதற்கு பின்னால் விமர்சிக்க மாட்டார்கள். அவர்களுடைய புத்தியை போட்டு கேள்வி கேட்க மாட்டார்கள். உடனடியாக அந்த பாவத்திலிருந்து தவிந்து கொண்டு விடுவார்கள். மது ஹராமாக்கப்படுகிறது, சரித்திரத்தை பார்க்கின்ற பொழுது அப்படியே எல்லா மது பானங்களும் கொட்டப்படுகிறது, வட்டி ஹராமாக்கப்படுகிறது, அதோடு நிறுத்துகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த பயம், இந்த பாவங்களை செய்தால் இன்ன தண்டனை என்ற விபரம் சொல்லப்பட்டிருக்கிறதா, அந்த தண்டனையுடைய பார தூரத்தை நாம் உள்ளத்தில் எடுக்கின்ற பொழுதே பாவத்தை விட்டும் தூரமானவர்களாக நாம் ஆக்கப்பட்டு விடுவோம். இது சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இருந்தது. ஒரு ஏழைய சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தோட்டத்திலே நான் வேலி கட்டுகின்ற பொழுதே, அதாவது அடுத்த தோட்டக்காரர் அவருடைய ஒரு பீரிச்ச மரம் என்னுடைய வேலிக்கு நேராக வருகிறது, என்னுடைய வேலியை நேராக போட முடியாது, பக்கத்து தோட்டக்காரருடைய ஒரு ஈச்சப்பழ மரம் குறுக்கிடுகிறது, யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்தேன், அவரிடத்திலே அதை விலைக்கு கேட்டேன், நான் உங்களுக்கு காசி பணத்தை தந்து விடுகிறேன், இந்த ஒரு ஈச்சப்பழ மரத்தை எனக்கு தந்து விடுங்கள், அப்ப என்னுடைய அந்த வேலியை கட்டுவது எனக்கு வசதியாக ஆகிவிடும் என்று கேட்டேன் யா ரசூலல்லாஹ். அதற்கும் அவர் விரும்பவில்லை, நீங்களாவது சிபாரிசு செய்து அந்த ஒரு ஈச்சப்பழ மரத்தை எனக்கு வாங்கி தாருங்கள் என்பதாக அந்த ஏழை சஹாபி சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டக்காரரை வரவழைக்கிறார்கள். அந்த தோட்டக்காரர் வருகிறார், விபரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார் அந்த மனிதர். ஆம் யா ரசூலல்லாஹ், இவர் விலைக்கு கேட்டார், நான் கொடுக்கவில்லை, எனக்கு தேவை அந்த பெருமதியான மரம், அதை நான் விற்க மாட்டேன் என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டி சொன்னார்கள், ஆதிஹா லஹு வலக நக்லத்துல் ஃபில் ஜன்னா, அந்த ஒரு ஈச்சப்பழ மரத்தை அவருக்கு விற்று விடுங்களே, உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே ஈச்சப்பழ மரத்தை தருவான். அந்த ஈச்சப்பழ மரம் என்பது உலகத்திலே உள்ள ஈச்ச பல மரத்தை கொண்டிருக்க மாட்டாதே. வேகமாக பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு பிரயாணி 100 வருடம் அந்த ஈச்சப்பழத்துடைய அந்த ஈச்சப்பழ மரத்தினுடைய நிழலுக்கு கீழால் ஓடினாலும் ஓடி விட முடியாது, அந்த நிழலை தாண்ட முடியாது. அப்படிப்பட்ட விசாலமான பேரீச்சப்பழ மரம் உங்களுக்கு கிடைக்கும், கொடுத்து விடுங்களே என்பதாக சொன்னவுடன் அவருக்கும் அந்த சிறப்பு பெரிதாக விளங்கவில்லை. அவர் அப்பொழுது மறுத்து விட்டார். இது சபையிலே சொல்லப்படுகிறது. கூடவே சஹாபாக்கள் இருக்கிறார்கள், சஹாபாக்கள் துடிக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம், ஒரு ஈச்சப்பழ மரத்துக்காக வேண்டி சொருக்கத்தில் ஈச்சப்பழம் மரமா துடிக்கிறார்கள். நான் அந்த இடத்துல இருந்திருந்தால் விட்டு கொடுத்திருப்பேனே என்பதாக சிந்திக்கிறார்கள். பொறுக்க முடியாமல் அந்த சபையில இருந்த அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்புகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் அந்த ஈச்சப்பழத்தை அந்த ஈச்சப்பழ மரத்தை வாங்கி கொடுத்தால் எனக்கும் சொருக்கத்திலே அந்த ஈச்சப்பழ மரம் கிடைக்குமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஈச்சப்பழ மரம் சொருக்கத்திலே கிடைக்கும் என்பதாக சொன்னவுடன் இந்த சஹாபி அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தோட்டக்கார மனிதரை அழைத்து சொல்கிறார். உங்களுக்கு அபு தஹ்தாவுடைய தோட்டத்தை பத்தி தெரியுமா என்று கேட்டவுடன் அவர் சொல்கிறார், அபு தஹ்தாவுடைய தோட்டமா? மதீனாவிலே பிரபல்யமான தோட்டமே அது. அதிலே 600 ஈச்சப்பழ மரங்கள் இருக்கிறது. அந்த ஈச்சப்பழங்கள் எல்லாம் நல்ல தரமான ஈச்சப்பழம். வியாபாரிகள் எல்லாம் அந்த ஈச்சப்பழத்தை வாங்குவதற்கு போட்டி போடுகிறார்களே. அது மட்டுமா அந்த தோட்டத்தினுடைய விசேஷம்? அந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு அழகான வீடு இருக்கிறது, மதுரமான கிணறு இருக்கிறது. மதீனாவிலே குடிநீர் வசதி பெரும்பாலும் குறைவு, ஆனால் அந்த இடத்திலே மதுரமான தண்ணி இருக்கிறது. அதே போன்றுதான் அந்த தோட்டம் சுற்றி வளைக்கப்பட்டு அது மதில் கட்டப்பட்டிருக்கிறது. அழகான தோட்டமே, என்ன விடயம் என்பதாக கேட்டவுடன் அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த அபு தஹ்தா நான் தான், அந்த தோட்டம் என்னுடையதுதான். அந்த முழு தோட்டத்தையும் நான் உங்களுக்கு தந்து விடுகிறேன். அந்த ஒரு ஈச்சப்பழ மரத்தை கொடுக்க முடியுமா என்று கேட்டவுடன் அவருக்கு அது பெரிதாக விளங்குகிறது. சரி என்று ஒப்புக்கொள்கிறார்கள். சந்தோஷமாக நபி அவர்களிடத்திலே போய் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த ஈச்சப்பழ மரத்தை வாங்கிவிட்டேன் என்பதாக சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்ந்து சொன்னார்கள். சுருக்கத்திலே கிடைக்க போகிறது என்பதாக புகழ்ந்து சொல்லிவிட்டு அந்த ஈச்சப்பழத்தை அந்த ஈச்சப்பழ மரத்தை வாங்கி அந்த சிரமப்பட்ட அந்த ஏழை சஹாபிக்கு கொடுக்கப்படுகிறது. அவருடைய மதில் அழகாக கட்டப்படுகிறது. இந்த வியாபாரம் திடீரென்று நடைபெற்ற வியாபாரம், வீட்டோடு மசூரா செய்யவில்லை, மனைவியோடு குடும்பத்தோடு மசூரா செய்யவில்லை, ஆலோசனை செய்யவில்லை. காணி பூமி விற்பதாக இருந்தால், ஒரு வீட்டை விற்பதாக இருந்தால் எத்தனை பேரிடத்திலே விசாரிப்போம், எத்தனை பேரிடத்தில் அபிப்பிராயம் கேட்போம், யாருக்கு விற்பது, என்ன விலைக்கு விற்பது, இந்த காலத்திலே விலை அதாவது பொருத்தமான விலை கிடைத்திருக்கிறதா, எதிர்காலத்திலே விலை கூட கிடைக்குமா என்றெல்லாம் நாம் சிந்திக்கிறோமே. அந்த சஹாபிக்கு ஒன்றும் விளங்கவில்லை. அது அவர்களுக்கு விளங்கியது என்ன தெரியுமா? நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையினுடைய அந்த வாக்குறுதி விளங்கியது. ஒரு ஈச்சப்பழ மரத்தை வாங்கி கொடுத்தால் சொருக்கத்திலே ஒரு ஈச்சப்பழ மரம் கிடைக்கும் என்று சொன்னார்களே, அது கிடைத்தே தீரும், அது மாற்றமாக நடைபெற மாட்டாதே. நபியுடைய வார்த்தையின் மீது ஆழமான நம்பிக்கை இருந்ததே. மறுபக்கம் அவர்கள் விளங்கினார்கள், ஈச்சப்பழம் மரம் கிடைத்தோ கிடைக்கவில்லையோ எனக்கு சொருக்கம் கிடைக்க போகிறது. சொருக்கத்தில் ஈச்சப்பழம் மரம் கிடைக்கும் என்றிருந்தால் என்ன அர்த்தம்? ஒன்னாவது அவர் சொருக்கத்துக்கு செல்ல வேண்டுமே, சொருக்கத்துக்கு சென்றால் தானே தேரீச்சப்பழம் மரம் அவருக்கு கிடைக்கும். எனவே அந்த சஹாபி தத்துவமாக விளங்கினார்கள், நான் சொருக்கவாதி, அந்த ஈச்சப்பழ மரத்தை வாங்குவோர் சொருக்கவாதி என்பதாகத்தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள். என்னுடைய முழு சொத்தையும் கொடுத்தாவது நான் சொருக்கவாதியாக மாற வேண்டுமே என்ற அந்த ஆர்வம் அந்த சஹாபியுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட நேரத்திலே யாரிடமும் கேட்கவும் இல்லை, மசூரா பண்ணவும் இல்லை. சில விடயங்கள் இருக்கிறது, மசூரா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படி சரியத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. யாரிடத்திலும் கேட்க வேண்டிய விடயம் கிடையாது, யாரிடத்திலும் மசூரா பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அது உறுதி என்றிருந்தால் அதுதான் முடிவு. அதிலே தயிர் இருக்கிறது என்றது தெளிவான விடயமாக இருந்தால் அதிலே மசூரா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி பல விடயங்களிலே சரியத்து நமக்கு வழிகாட்டியிருக்கிறது. எனவே சொருக்கம் கிடைக்கிறது என்று சொன்னால் இதை போய் யாரிடமாவது மசூரா பண்ண வேண்டி இருக்கிறதா? கண்ணியமானவர்களே, ஏதோ மனைவிடம் சொல்லத்தாரே வேண்டும், அந்த சஹாபி ரிவாயத்தில் வருகிறது, வருகிறார்கள், ஓடி ஓடி வருகிறார்கள். உஹ்ரிஜியா உம்மத் தஹ்தா, ஏ மனைவியே, நீங்கள் இப்பொழுது இந்த தோட்டத்தை விட்டு வெளியேறுங்கள், இந்த தோட்டத்தை நான் விற்றுவிட்டேன் என்பதாக சொன்னவுடன் அந்த பெண்மணி அதாவது கேள்வி கேட்கிறார்கள். சாதாரணமாக பெண்கள் கேட்பதை போன்று எவ்வளவுக்கு விற்றீர்கள் என்பதாக கேட்கிறார்கள். சாதாரண பொருளை விற்றால் கேட்க மாட்டார்கள். நம்முடைய வளமை, ஒரு வீட்டை விற்றிருக்கிறோம், காணியை விற்றிருக்கிறோம், எவ்வளவுக்கு விற்பனை செய்தோம் என்பதனை பெண்கள் கேட்கத்தானே செய்வார்கள். குடும்பம் கேட்கத்தானே செய்வோம், நண்பர்கள் கேட்கத்தானே செய்வார்கள். அதே போன்று அந்த மனைவி கேட்டார்கள், எவ்வளவுக்கு விற்பனை செய்தீர்கள்? அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், முகாபில நஹ்லத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே ஈச்சப்பழ மரத்துக்காக வேண்டி இந்த முழு தோட்டத்தையும் விற்றிருக்கிறேன், அதுதான் விலை. கண்ணியமானவர்கள், எங்களுடைய பெண்களாக இருந்தால் என்ன சொல்லுவார்கள்? இது லாபகரமான வியாபாரம் ஆயிரு, உங்களுக்கு அறிவிருக்கிறதா? சுருக்கம் என்றது கண்ணுக்கே விளங்குதில்லை, நாங்க போவோமா இல்லையா அந்த உறுதியும் தெரியாது. ஒரு மரத்துக்கு இந்த தோட்டத்தையே கொடுத்திருக்கிறீங்களே என்ற இவ்வளவு பேச்சுகளை பேசியிருப்பார்கள். அந்த மனைவி சொன்ன பதில் என்ன தெரியுமா? ரபி ஹல்பை ஏ கணவரே, நீங்கள் செய்த வியாபாரம் லாபமான வியாபாரம் என்பதாக இரண்டு விடுத்தல் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ரிவாயத்தில் வருகிறது, அவ்வாறு அந்த விஷயத்தை சொன்னவுடன் தன்னுடைய பிள்ளைகளையும் தம்முடைய அதாவது பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அந்த காணியை விட்டு வெளியேறுகிறார்கள். எவ்வளவு பெரிய நம்பிக்கை நபியுடைய வார்த்தையின் மீது! ஆக கண்ணியமானவர்களே, இது போன்ற தன்மை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படாத வரைக்கும் நாம் அமலிலே முன்னேறி செல்ல முடியாது. நன்மைகளிலே சொல்லப்படவிருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள், அவைகள் மீது நம்பிக்கை உள்ளத்திலே வராத வரைக்கும் அமல் செய்வோம், ஆனால் அதிகமான அமல்களில் ஈடுபட மாட்டோம். அமல்கள் செய்வோம், உற்சாகமாக ஈடுபட மாட்டோம். அமல்கள் செய்வோம், குறைவாகவே செய்து கொண்டிருப்போம். இந்த வாக்குறுதிகளின் மீது நம்பிக்கை நமக்கு அவசியமாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, ரமதானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வழங்கப்படக்கூடிய மாதம் என்று சொல்லப்படுகிறது. ஏதோ நாவு நுனியிலே அந்த வார்த்தை இருக்கிறது, அது நடக்குமா கிடைக்குமா என்று கேட்கிறோமா? கிடைக்காது. அல்லாஹ் மீது சந்தேகப்பட்டால் நமக்கு கிடைக்காது. மன்னிப்பு வழங்கப்படக்கூடிய மாதம் என்று சொல்கிறோமே, அது எப்படி மன்னிப்பு கிடைக்கும்? எனக்கும் மன்னிப்பு கிடைக்குமா? கண்ணியமானவர்களே, கிடைக்கும் என்றால் கிடைக்கும் தான், மாற்றி நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறுதி பகுதி ஐசுக்கும் நரக விடுதலை செய்யப்படக்கூடிய பகுதி என்று சொன்னால் நரக விடுதலை கிடைத்தாகும், அதனை நாம் மாற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். எத்தனையோ நன்மைக்குரிய அதாவது பெருமதிகள் சொல்லப்படுகிறது, கூலிகள் சொல்லப்படுகிறது, அதற்குரிய வாக்குறுதிகள் நமக்கு முன்னால் சொல்லப்படுகிறது, உள்ளத்திலே இறங்குவது கிடையாது. காற்றோடு காற்றாக சென்று விடுகிறது, பேசுகிறோம் கேட்கிறோம், ஆனால் உள்ளத்திலே இறங்குவது கிடையாது. உள்ளத்தில் இறக்க வேண்டும், அப்பொழுதுதான் அமல்களின் பக்கம் ஆர்வம் உள்ளவர்களாக உற்சாகமாக அமல் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். ஆகியமானவர்களே, ரமதானுடைய மாதத்திலே நானும் நீங்களும் பெற வேண்டிய ஆக முக்கியமான விடயம் தான் பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு என்பது ரமதானிலே செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம். மன்னிப்பு என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்படும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த மன்னிப்பை, அந்த தௌபாவை பெறுவதற்கு தகுதியானவனாக நான் இருக்கிறேனா என்பதை நாம் எங்களை தட்டி கேட்டுக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே பாவம், பாவத்தை விட தயாரில்லை. பாவத்தை செய்து கொண்டு நாம் தௌபா செய்கிறோமா? நம்முடைய தௌபா அங்கீகரிக்கப்பட மாட்டாது. தௌபா என்றதை நாம் செய்யக்கூடிய பாவத்தை விட வேண்டும், விட்டுவிட்டுத்தான் தௌபா செய்ய வேண்டும். வட்டியினுடைய பழக்கம் கொண்டவர்கள், யா அல்லாஹ் நான் வட்டி எடுக்கிறேன், என்னை மன்னித்து விடு என்று சொன்னால் மன்னிப்பு கிடைக்காது. மாற்றமாக இந்த துஆ அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். செய்யறது வேற பாவம், அதை விடுவதற்கு ஆயத்தம் இல்லை. அல்லாஹ்வை மன்னிக்குமாறு வேறு கேட்கிறாயே, உனக்கு வெக்கம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தண்டனை அந்த நேரத்திலே வந்தாலும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே உண்ணாவது பாவத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். பாவத்தை விட்டு இரண்டாவதாக நாம் அதாவது அந்த நடந்த பாவத்தை பற்றி கவலைப்பட வேண்டும். உள்ளத்திலே வருத்தம் ஏற்படணும். தெரிந்து செய்திருக்கலாம், தெரியாமல் செய்திருக்கலாம், ஏதோ தவறு நடைபெற்று விட்டது, நடைபெற்ற அந்த பாவத்தை பற்றி உள்ளத்திலே கவலை ஏற்பட வேண்டும். அதற்கு மாற்றமாக செய்த பாவத்தை யாரெல்லாம் பகிரங்கமாக சொல்கிறாரோ நான் யாரு தெரியுமா, அப்படி செய்தவன், இப்படி செய்தவன், அப்படி வெட்டியவன், இப்படி குத்தியவன், இத்தனை பேரை கொலை செய்திருக்கிறேன் என்று செய்த பாவத்தை ஒருவன் பகிரங்கமாக பேசுகிறானா? விளங்கிக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அவன் செய்த பாவத்துக்கு இன்னும் அவனுக்கு தௌபா கிடைக்கவில்லை. அதுதான் அந்த வார்த்தையினுடைய அடையாளம். தான் செய்த பாவத்தை தைரியமாக, சந்தோஷமாக, பெருமையாக ஒருவன் பேசுகிறானா, அவன் செய்த பாவத்துக்கு இன்னும் அவனுக்கு தௌபா கிடைக்கவில்லை என்பதனுடைய அடையாளம் அது. சில நல்ல மக்கள் இருக்கிறார்கள், ஆரம்ப காலம் மோசமானதாகத்தான் இருந்ததை, கொலையோடு கொள்ளையோடு விபச்சாரம் திருட்டு போன்ற தொழிலில் ஈடுபட்டவர்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் நல்ல அமைப்பில் இருக்கிறார்கள். அவர்களை தட்டி பழைய வாழ்க்கையை கேட்டால் அவர்கள் பேசுவதற்கே விற்கப்படுவார்கள், சொல்லுவார்கள், பழசை விட்டு விடுவோம், பழசை நீங்கள் நினைவுபடுத்த வேண்டாம், அதை பேசுவதற்கு நான் விருப்பமில்லை என்று அவ்வாறு விற்கப்படுகிறாரா, பேசுவதற்கு மறுக்கிறாரா? புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் செய்த பாவத்துக்குரிய தௌபா அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதனுடைய அடையாளம் அது. எனவே கண்ணியமானவர்களே, தௌபா என்பது நாம் செய்த பாவத்தை பற்றி உள்ளத்தால் கவலை ஏற்பட வேண்டும். தௌபத்து அன்னதாமா, தௌபா என்று சொன்னாலே உள்ளத்திலே கவலை ஏற்படுவதுதான், அல்லாஹ் மன்னித்து விடுவான். மூன்றாவது விடயம், இதற்கு பின்னால் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற உறுதி ஏற்பட வேண்டும். இது உறுதியாக இருக்க வேண்டும். இப்பொழுதுக்கு உறுதி செய்ய மாட்டேன், சந்தர்ப்பம் கிடைத்தால் பார்க்கலாம், எதிர்காலத்தில் எப்படி நடக்கமோ அப்படி செல்லுவோம் வாழ்க்கையை. அப்படி செய்தாலும் கூட நம்முடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதே. நான்காவது ஒரு விடயமும் இருக்கிறது, அது அடியார்களோடு சம்பந்தப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த விடயம் கவனிக்கப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, அடுத்தவர்களுடைய ஹக், அடுத்தவர்களுடைய உரிமைகளை நாம் எடுத்திருக்கிறோமா, அதை முறையாக ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைத்ததற்கு பின்னால் தான் தௌபா செய்ய வேண்டும். ஒருவருக்கு நாம் கடன் கொடுக்க இருக்கிறோம், இன்னும் அவர் கேட்கிறார் நாம் கொடுப்பதற்கு மறுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாவிடத்திலே தௌபா செய்து சரி வர மாட்டாதே. யா அல்லாஹ், நான் அவருக்கு கடன் கொடுக்க இருக்கிறேன், நீ மன்னித்து விடு என்று சொல்லுவதனால் மன்னிப்பு கிடைக்காதே. அது யாரிடம் மன்னிப்பு பெற வேண்டும்? அந்த அடியானிடம் மன்னிப்பு பெற வேண்டும். அவன் சொல்ல வேண்டும், இல்லை நான் கடனை மன்னித்து விட்டேன், அல்லது உங்களுக்கு மொத்தமான தொகையை தர முடியாவிட்டால் நான் உங்களுக்கு சிறிய பகுதியை குறைத்து தருகிறேன், அந்த தொகையை நீங்கள் தாருங்கள், அல்லது தவணை கொடுப்பார். ஏதோ அவருடைய ஹக்காக இருந்தால் அவரிடம் சென்று அந்த ஹக்குடைய அந்த கடமையை நாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுடைய சொத்தை நாம் பிடித்திருக்கிறோமா? இந்த சர்வ சாதாரணமாக விடயம், தாய் தந்தையர்கள் மரணித்ததற்கு பின்னால் அவர்கள் சொத்து பத்து உடையவர்களாக அவர்கள் வசதியோடு வாழ்ந்திருந்தால் சில கட்டத்திலே குடும்பத்திலே ஏழு குழந்தைகள் பிள்ளைகள் இருப்பார்களே, ஆனால் ஏழு பேரிலே ஒருவர் மாத்திரம் முழு சொத்தையும் சுருட்டி கொண்டு விடுவார், முழு சொத்தையும் எடுத்து விடுவார். தானியா, பூமியா, தடையா, வீடா எல்லாமே ஒருவர் சுருட்டி கொண்டு விடுவார். இவர் துவா செய்தால் காபாவுடைய திரையை பிடித்து கேட்டாலும் இவருடைய துவா அங்கீகரிக்கப்பட மாட்டாதே. அடுத்தவனுடைய ஹக்கை நாம் அபகரித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாவிடத்திலே துவா செய்து சரி வர மாட்டாது. யா அல்லாஹ், நான் இருக்கிற வீடு இது என்னுடைய தாத்தாவுக்கும் சொந்தம், இது என்னுடைய தங்கச்சிக்கும் சொந்தம், இது என்னுடைய நானாவுக்கும் பங்கிருக்கிறது, தம்பிக்கும் பங்கிருக்கிறது, நான் சுருட்டிக் கொண்டிருக்கிறேன், நீ என்னை மன்னித்து விடு, மன்னிப்பு கிடைக்காது. அடுத்தவனுடைய ஹக்கை கொடுக்க வேண்டும். சிறிய விடயமோ பெரிய விடயமோ கொடுத்ததற்கு பின்னால் தான் அல்லாஹ் மன்னிப்பான். அவன் மன்னித்தால் தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். அடுத்தவனுடைய காணியை நாம் பிடித்திருக்கிறோமா? ஒரு அடி காணியாக இருக்கலாம், ஒரு ஷான் காணியாக இருக்கலாம், நமக்கு உறுதி அடுத்தவனுடைய காணியை பிடித்திருக்கிறோம் என்ற உறுதி இருக்கிறதா? அந்த இடத்திலே நான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து சரி வர மாட்டாதே. யா அல்லாஹ், அவன்ட காணி ஒரு அடி நான் பிடிச்சிருக்கிறேன், நீ மன்னிக்கிறியா? அல்லாஹ் நியமானவர்களே, அல்லாஹ்வோடு விளையாடுவதை போன்றாகிவிடும், அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய விடயமாக மாறிவிடும். அடுத்தவருடைய ஹக்கை அபகரித்திருக்கிறோமா? அதை உண்ணாவது கொடுக்க வேண்டும், அதற்கு பின்னால் தான் தௌபா. ஆக கண்ணியமானவர்களே, இந்த நிபந்தனைகளை கவனித்து செய்யப்படக்கூடிய விடயம் தான் தௌபா. ஏதோ யா அல்லாஹ் மன்னித்திரே மன்னித்திரே என்று சொன்னதனால் மன்னித்து கிடைத்துவிடும் என்று நாம் யாரும் ஏமாந்து விடக்கூடாதே. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது கண்ணியமானவர்களை செய்த ஒரு பாவத்துக்கு பல வருடங்கள் கிட்டத்தட்ட ஒரு பெண்ணுடைய சரித்திரத்தை பார்க்கின்ற பொழுது 2.5 வருடம் ஒரு பாவத்துக்காக வேண்டி தௌபா செய்த வரலாறு இருக்கிறது. ஜுஹைனா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண் நபி அவர்களிடத்தில் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஜினா செய்து விட்டேன், அஸ்ஹத்து ஹத்தன் ஃபஅஸ்ஹிம்ஹு அலைய்ய, நான் ஜினா செய்து விட்டேன், எனக்கு நீங்கள் தண்டனையை நிறைவேற்றுங்கள். அந்த பெண் செய்த ஜினா யாருக்கும் தெரியாது, ஊருலகம் யாரும் காணவில்லை. அந்த பெண் நினைத்திருந்தால் மறைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனாலும் அந்த பெண்ணுடைய உள்ளம் உறுத்துகிறது, யாருக்கும் தெரியாவிட்டாலும்
தெரிய வேண்டி அந்த ரப்புல் ஆலமீன் தெரிந்திருக்கிறானே. ஊர் உலகத்துக்கு முன்னால் நாம் பெரிய சுத்தவாளி என்று காட்டலாம், என்னை கண்டு 1000 பேர் கண்ணியப்படுத்தலாம், ஊரிலே தலைவர் என்று சொல்லலாம், ஹாஜியார் என்று சொல்லலாம். என்னுடைய வள்ளல் எனக்கும் அல்லாவுக்கும் தானே தெரியும். என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகள், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள், என்னுடைய மோசமான வியாபார முறைகள் யாருக்கும் தெரியாமல் இருந்தாலும் அல்லாவுக்கு தெரியுமே. ஆனா அந்த பெண், அதாவது ஊர் மக்கள் நல்ல பேர் சொன்னாலும் நான் அல்லாவிடத்திலே நல்ல பேர் எடுக்க வேண்டுமே என்ற உணர்வோடு நபி அவர்களிடத்திலே வந்து சொல்கிறாள், யா ரசூலல்லாஹ், நான் ஜினா செய்து விட்டேன், எனக்கு தௌபா வேண்டும், எனக்கு அட்டை நிறைவேற்றுங்கள். கூடவே சஹாபாக்களும் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு பெண்ணிடத்திலே வெட்கம் எவ்வளவு இருக்கும் என்பதை நமக்கு தெரியும். ஆனாலும் அந்த பெண்ணுக்கும் தெரியும், நான் இது பகிரங்கமாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம் அல்ல என்றாலும், பகிரங்கமாக சொன்னாலும் என்னை பார்த்து மக்கள் மோசமாக பேசுவார்கள், அப்படிப்பட்ட பெண் இப்படிப்பட்டவள் என்று கலைப்பார்கள். சொல்ல வேண்டிய வார்த்தை எல்லாம் சொல்லி முடித்து விடுங்கள். நீங்கள் சொல்லுவதனால் எனக்கு ஒன்றும் நடைபெற மாட்டாதே, அல்லாஹ் எனக்கு நல்ல பெயரை தர வேண்டுமே, நான் சுத்தமாக வேண்டுமே, நீங்கள் விபச்சாரி என்று சொல்வதனால் எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டானே, அல்லாஹ்வும் என்னை பார்த்து விபச்சாரி என்று சொல்லக்கூடாதே என்ற உண்மையான அந்த தௌபாவுடைய எண்ணம் அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது. நபி அவர்களிடத்திலே சொல்கின்ற பொழுதே நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த அதாவது அந்த பெண்ணுக்கு ஜினாவின் மூலமாக குழந்தையும் தரித்திருக்கிறது. அந்த பெண்ணுடைய குடும்பத்தார், அந்த பெண்ணுடைய பொறுப்புதார் அழைத்து சொல்கிறார்கள், அஹ்சின் இலைஹா, இந்த பெண்ணோடு நீங்கள் முறையாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், சில பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவங்கள் அவர்கள் அந்த பாவங்களை செய்யக்கூடியவர்களோடு மட்டும் அந்த கேவலம் வந்து சேரமாட்டாது, அந்த பாவத்தை செய்யக்கூடியவர்களுக்கு மட்டும் அந்த கேவலம் வந்து சேரமாட்டாது, மாற்றமாக கூடவே இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் சேர்ந்து அந்த கேவலத்தை சுமக்க வேண்டும், குடும்பமே அந்த கேவலத்தை சுமக்க வேண்டும். குடும்பத்திலே ஒரு பெண் இப்படி மோசமான பெண்ணாக இருந்தால் அந்த குடும்பமே அந்த கேவலத்தை சுமந்தாக வேண்டும். சில பாவங்கள் இருக்கிறது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட கேவலத்தை விட்டோம். எனவே ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு அந்த பெண்ணுக்கு நீங்கள் எதையும் செஞ்சிடக்கூடாது. உன்னால் எனக்கு கேவலம், குடும்பத்துக்கு கேவலம், இவ்வளவு படுமோசமான பாவத்தை செய்திருக்கிறாயே என்று ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எதையும் செய்துவிடக் கூடாது என்பதற்காக உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள், கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், குழந்தை பெற்றெடுத்ததுக்கு பின்னால் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னவுடன் கண்ணியமானவர்கள் அந்த பெண் ஏக்கத்தோடு செல்கிறார், என்னுடைய பாவத்துக்கு தௌபா கிடைக்கவில்லையே, தௌபாவுக்கு காலக்கெடு விதிக்கப்பட்டிருக்கிறதே, தௌபா என்ன? அந்த பெண் தெரியும் வந்து மாட்டிக்கொள்ளவும் இல்லை, திருமணம் முடித்து அவர்கள் ஜினாவில் ஈடுபடுவார்களே, ஆனால் அவர்களுடைய தண்டனை கல்லறிந்து கொலை செய்யப்படுவதுதான். இது குர்ஆனுடைய சட்டம், ஆயத்து இல்லாவிட்டாலும் அதனுடைய ஹுக்கும் பாக்கியாக குர்ஆனுடைய சட்டம் சொல்லப்படுகிறது. ஆக கண்ணியமானவர்களே, எனவே அந்த பெண் தெரியாமல் மாட்டிக்கொள்ளவில்லை, தெரியும் நான் கல்லறிந்து கொலை செய்யப்படுவதுதான் என்னுடைய தௌபா, அதற்கும் அந்த பெண் தயங்கவில்லை, கல்லல்ல எதையாவது எரிந்து என்னை கொலை செய்தாவது எனக்கு தௌபா வேண்டும், அல்லாஹ் என்னை பார்த்து நல்ல பெண் என்று சொல்ல வேண்டும் என்ற ஏக்கத்தோடு அந்த பெண் திரும்பி செல்கிறார். ரிவாயத்தில் வருகிறது, குழந்தை கிடைத்தவுடன் ஒரு துணியிலே சுற்றி கொண்டு ஓடோடி வருகிறாள், யார் சொல்லலாம் குழந்தை கிடைத்திருக்கிறதே, அன்று செய்த அந்த பாவத்துக்கு தௌபாவை தாருங்கள், ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள். அப்பொழுதும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் இல்ல சந்தர்ப்பம், நீங்கள் இந்த பிள்ளைக்கு பால் ஊட்ட வேண்டும், பால் மறக்கடிக்கப்பட்டதற்கு பின்னால் தான் நீங்கள் அதாவது உங்களுக்கு ஹஜ் நிறைவேற்றப்படும். பால் மறக்கடிக்கப்படுவது என்பதை குர்ஆனுடைய சட்டத்தை பார்க்கின்ற பொழுது, வல்வாலிதா துயிர்தி அன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன், இரண்டு வருடம் இரண்டு வருடங்கள் அதாவது தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவார்கள். எனவே இரண்டு வருடம் பால் ஊட்டப்படுகிறது, குழந்தை பெற்றெடுப்பதற்கு ஆக குறைந்த காலம் 6 மாத காலம் தேவை. ரிவாயத்தில் வருகிறது, பால் மறக்கடிக்கப்பட்டதற்கு பின்னால் ஒரு ரொட்டி துண்டை அந்த குழந்தையுடைய கையிலே கொடுத்துக் கொண்டு கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அந்த பெண், யார சுடல்லா பாருங்கள், என்னுடைய பிள்ளை தாய்ப்பாலை மறந்துவிட்டதை இதோ ரொட்டியையும் சாப்பிடுகிறது, யார சுடல்லா இப்பொழுதாவது நீங்கள் அந்த அத்தை நிறைவேற்றுங்கள். கண்ணியமானவர்கள், ஒரு குழந்தை பாசம் என்பது எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கத்தான் செய்யும். அது எப்படி கிடைத்த குழந்தை என்பது இரண்டாவது விடயம், தனக்கு கிடைத்த குழந்தையே அந்த பாசம் தாய்மார்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அந்த பெண்ணுக்கு இந்த குழந்தையை விட்டு பிரிவது ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலும், அதைவிட நான் சுத்தமாக வேண்டுமே, எனக்கு தௌபா கிடைக்க வேண்டும் செய்வேன் என்று அந்த 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 எண்ணம் தான் மேலோங்கி இருந்தது. அப்பொழுது நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. சஹாபாக்களுக்கு அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றும்படி சொல்கிறார்கள். கல்லறிந்து கொலை செய்யப்படுகிறார் அந்த பெண்மணி. கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் ஜனாசாவாக கொண்டு வந்து வைக்கப்படுகிறார்கள். பள்ளிவாசலிலே தொழுகை நடாத்தப்படுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவிப்பதற்காக வேண்டி முன்னே செல்கிறார்கள். அந்த நேரத்தில் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அது சொல்லி அலைஹா யா ரசூலல்லாஹ் வகத் ஜனத், இந்த பெண் தானியாவாக இருக்கின்ற நிலையிலே மரணித்திருக்கிறாள், நீங்கள் இந்த பெண்ணுக்கு ஜனாசா தொழுவிக்கிறீர்களா? அப்படியான அர்த்தம் என்ன? நம்முடைய பழக்கமும் இருக்கிறது. சிலர்கள் கேட்பார்கள், அடிக்கடி பத்துவா கேட்பார்கள், தற்கொலை செய்தவர்கள் இவர்களுக்கு ஜனாசா தொழுவிக்க முடியுமா என்று கேட்பார்கள். ஜனாசா என்பதை எல்லோருக்கும் தொழுவித்தாக வேண்டும். ஆனால் அங்கு எது சொல்ல காட்டப்படுகிறது? கண்ணியமானவர்களே, சில பாவங்கள் செய்தவர்கள் அவர்கள் மரணிக்கின்ற பொழுது நல்லவர்கள் அவர்களுடைய ஜனாசாவை தொழுவிப்பதிலிருந்து கவிந்து கொள்வதும் மார்க்கத்திலே காட்டப்பட்ட ஒரு வழிமுறை. கடனாளிகள் ஜனாசாவாக கொண்டு வந்து வைக்கப்பட்டால் கேட்பார்கள், கடனாளியா, நான் தொழுவிக்க மாட்டேன். அதாவது பல்வாலா சாஹிபுக்கும் நீங்க உங்களுடைய இவருக்கு நண்பருக்கு தொழுகை நடத்திக்கோங்க, நபி அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். ஏன்? சில பாவங்களை செய்தவர்கள் அவர்களுடைய ஜனாசாக்களை நல்லவர்கள் தொழுவிக்கின்ற பொழுது அங்கே ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுகிறது. இவ்வளவு பெரிய பாவம் செய்தவர்களுக்கு நல்ல மக்கள் தொழுவிக்கிறார்களா? அப்படியானால் இது பெரிய பாவமாக இருக்க முடியாது, இது ஒரு சாதாரணமாக விடியமாத்தாங்களே இருக்க வேண்டும் என்று மக்கள் பாவத்தை சிறிதாக நினைக்க கூடாது என்பதற்கு எச்சரிக்கை செய்வதற்காக நல்லவர்கள் தவிர்த்து கொள்வது நல்லம் என்ற பாடம் அங்கே படித்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால் தான் கேட்டார்கள் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள், தானியாவுக்கு நீங்க நபி தெரிவிப்பதா என்பதாக கேட்டார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டு சொன்னார்கள், உமரே, இந்த பெண்ணுடைய பெருமதி உங்களுக்கு தெரியுமா? லகத்தாப தௌபதன் லவ் குத்திமத் பைன சபஈன மின் அஹலில் மதீனா லவஸஅதுஹும். இந்த மதீனாவிலே இந்த பெண் செய்திருக்கக்கூடிய தௌபாவுடைய பவர், தௌபாவுடைய சக்தி எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த மதீனாவிலே இருக்கக்கூடிய பெரும்பாவம் செய்த 70 பேருக்கு அந்த ஒரு பெண்ணுடைய தௌபா பங்கு வைத்து கொடுக்கப்பட்டாலும் எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் உமரே. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தௌபாவை இந்த பெண் செய்திருக்கிறார் உமரே. வகல் வஜத்த அஃதல மின் அஞ்சாதத் பினத்திஹாலில்லாஹி அஸ்ஸவஜல், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கு தன்னுடைய உயிரை நீத்த ஒரு பெண்ணை விட சிறந்த பெண்ணை பெற்றுக் கொள்ள முடியுமா உமரே என்று கேட்டுவிட்டு நபி அவர்கள் ஜனாசாவை தொழுவித்தார்கள். கண்ணியமானவர்கள், இதில் இன்னொரு விடயத்தை வழங்க வேண்டும். நபி அவர்கள் யாருக்கு ஜனாசா தொழுவித்தார்கள்? அந்த நேரம் அந்த பெண் தானியாவாக இருக்கவில்லை, அந்த பெண்ணுக்கு தௌபா கிடைத்து விட்டதை, அந்த பெண் சுருக்கவாதியான பெண்ணாக மாறிவிட்டால் செய்த பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டதை, அதற்கு பின்னால் தான் நபி அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். ஹஜ் நிறைவேற்றப்படுகிறதா, அது தௌபாவாக மாறிவிடும். நல்ல பெண்ணுக்கு தான் நபி அவர்கள் தொழுகை நடத்தி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களை, படிக்க வேண்டிய பாடம் என்ன? சுமார் 2.5 வருடம் வாழ்க்கையிலே நடந்த ஒரு பெரிய பாவம், அந்த பாவத்துக்குரிய மன்னிப்பு அல்லாஹ் நமக்கு தர வேண்டுமே என்பதற்கு எவ்வளவு இயக்கத்தோடு இருந்திருப்பார்கள். சில கட்டத்தில் எங்களை போன்றி நாம் சில கட்டத்தில் ஜோஸ் ஆகி சில கட்டத்தில் வேகப்பட்டு ஏதோ பள்ளியோடு தொடர்பட்டு அது அந்த தவறை செஞ்சு இந்த தவறை செஞ்சு தண்டிங்க என்று சொன்னால் அது ஒரு 2 நாள்ல மறந்து பேசிடும். அதுக்கு பின்னால் அந்த பாவத்தை செஞ்சவங்களா என்று நாங்களே எங்களை பார்த்து யோசிக்க வேண்டி வரும். ஆனால் அந்த பெண்கள் அப்படி இருக்கல, ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை, தௌபா கிடைத்ததற்கு பின்னால் தான் எனக்கு நான் நிம்மதி அடைவேன் என்ற உணர்வோடு அந்த பெண் இருந்திருக்கிறார். கண்ணியமானவர்கள், இது போன்ற தௌபாக்களாக எங்களுடைய தௌபாக்களாக வேண்டும். அதற்குரிய சந்தர்ப்பம் இன்னும் பாக்கியாக இருக்கிறது. தௌபா என்பது 27ஆம் இரவுக்கு மட்டும் சொந்தமானதில்லை, தௌபா என்பது ரமலானுக்கு மட்டும் சொந்தமானதில்லை, எல்லா காலங்களிலேயும் தௌபாவுடைய வாசல் திறக்கப்பட்டு தான் இருக்கிறது. பிரத்யேகமாக விசேஷமாக ரமலானுடைய மாதம் தௌபாவுடைய மாதமாக இருக்கிறது. எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உண்மையான தௌபாவை பெற்றுக்கொண்ட கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கிரமி புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவனை மன்னிப்பாயாக. அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. பெற்றார்கள், உஸ்தாதுமார்கள், மனை மக்கள், குழந்தைகள் அனைவருடைய பாவனை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாட்டிலே நிலைமையை சீராக்குவாயாக. பஞ்சம் வறுமை விட்டு பாதுகாத்தவர்கள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாம் விரும்பியோ விரும்பாமலோ இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாக்கக்கூடிய நல்ல அரசாங்கத்தை ஏற்படுத்துவாயாக, நல்ல நிலைமை உண்டாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.